السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم، أرسله بالحق بشيرا ونذيرا، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي الفرقان الحميد، بسم الله الرحمن الرحيم، يأمرهم بالمعروف وينهاهم عن المنكر، ويحل لهم الطيبات ويحرم عليهم الخبائث، ويضع عنهم إصرهم والأغلال التي كانت عليهم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரிய நண்பர்களே, நல்லவர்களே, மறுமை நெருக்கத்தின் அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள் 10 என்ற தலைப்பின் கீழ் சென்ற வாரம் முதல் நாம் தொடர்ந்து பார்க்கின்ற ஒரு நிலை இருக்கின்ற பொழுது இடையிலே ஒரு சுதந்திர தினம் வருகிறது. எனவே அந்த தலைப்பின் தொடக்கத்தை தொடரை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் ஒத்திவைத்துவிட்டு இடையில் இந்த சுதந்திர தினத்தை பற்றி கொஞ்சம் நாம் யோசிக்க வேண்டிய கட்டாயத்திலும் நெருக்கடியிலும் இருக்கிறோம். எனவே அதை பற்றி சில செய்திகள். 70வது சுதந்திர தினம் 70 ஆண்டுகளை கடந்துவிட்டது இந்தியா சுதந்திரம் பெற்று என்பது வரலாறு. இந்த 70 ஆண்டுகளில் சுதந்திரத்தை பற்றி ஏராளமான செய்திகள் பேசப்பட்டிருக்கிறது, கேட்கப்பட்டிருக்கிறது, பதியப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டும் இருக்கிறது. இந்த 70 ஆண்டுகளாக சொல்லப்படாத புதிய தகவல் இங்கு ஒன்றும் புதிதாக பதியப்படப்போவதில்லை. என்றாலும் கூட சுதந்திரத்தை நினைவுபடுத்திக் கொள்வது நம் மீது கடமை என்று கூட சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், சுதந்திரம் என்பது ஒரு நாடு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, ஒரு தனி மனிதனுடைய தன்மானம் சம்பந்தப்பட்டது. இப்படித்தான் இஸ்லாம் பார்க்கிறது. அடிமையின் சாட்சி அங்கீகாரம் இல்லை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அடிமைப்பட்டு கிடப்பவனின் சாட்சி அங்கீகரிக்கப்படாது, அவனுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இஸ்லாம் சொல்வதின் நோக்கம், அடிமைத்தனத்தை இஸ்லாம் ஒரு காலத்திலும் அங்கீகரிக்கவில்லை. சுதந்திர மனிதனின் மீதுதான் எல்லா கடமைகளும் கடமையாகிறது. அடிமைகளின் மீது எந்த கடமையும் திணிக்கப்படுவதும் இல்லை, தீர்மானிக்கப்படுவதும் இல்லை என்ற ஒரு அடிப்படை செய்திகளை, இஸ்லாத்தின் அடிப்படை செய்திகளை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், சுதந்திரம் மனித வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மிக முக்கிய இடத்தில் அங்கம் வகிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நபிமார்கள் வந்தார்கள். இந்த உலகத்தில் நபிமார்கள் வராத சமுதாயமே கிடையாது. உலகம் தொடங்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை நபிமார்களின் வழிகாட்டப்படாத இடம், இனம், பூமி இல்லை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எல்லா மக்களுக்கும், எல்லா பூமியின் எல்லா பகுதிகளுக்கும், எல்லா மொழியை சார்ந்தவர்களுக்கும் வழிகாட்டிகள் நபிமார்களாக வந்திருக்கிறார்கள். வேதங்களும் தரப்பட்டிருக்கிறது, சட்டங்களும் தொகுக்கப்பட்டு அதற்குள் மனிதர்கள் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்ற ஒரு திட்டத்தையும் தொகுத்து இஸ்லாம் தந்தது, இறைவன் கொடுத்தான். மனிதன் பண்புள்ளவனாக, நெறியுள்ளவனாக உலகத்தில் வாழ வேண்டும். நெறி தவறி இவன் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடாது என்பதை என்பதில் மிகுந்த கவனம் செலுத்தி அல்லாஹு ஜல்லஷானு தாலா வேதம் நபியை கொடுத்தான், கூடவே வேதத்தையும் சேர்த்தே கொடுத்தான் நெறிப்படுத்துவதற்காக. எனவே நபிமார்கள் வந்தார்கள், மக்களை நெறிப்படுத்தினார்கள், நேர்வழிப்படுத்தினார்கள், சரிபடுத்தினார்கள், பண்படுத்தினார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். இறைவன் யார் நபிமார்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், நன்னெறி விளக்கம் எது நபிமார்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், உண்மையான வாழ்க்கை எது நபிமார்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், இறைவன் எந்த வாழ்க்கை நெறியை பிடித்து நேசிக்கிறான் சொல்லிக் கொடுத்தார்கள், நரகத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தார்கள், சொர்க்கத்தை பற்றி அறிமுகப்படுத்தினார்கள், திருமண உறவுகளை சொல்லிக் கொடுத்தார்கள், பிள்ளை வளர்ப்புகளை சொல்லிக் கொடுத்தார்கள், வாய்மையை பற்றி பேசினார்கள், வாழ்க்கை நெறிகளை பற்றி பேசினார்கள். இப்படி எல்லா நியதிகளையும் எல்லா நெறி வாழ்க்கைகளையும் மனித சமுதாயத்திற்கு நபிமார்கள் கற்றுக் கொடுத்தார்கள், காட்டிக் கொடுத்தார்கள் என்று சொல்லும் திருமறை நபிமார்களின் வேலைகளில் ஒன்றாக மனிதர்களை சுதந்திர மனிதனாக வாழ வைப்பது என்ற செய்தியையும் சேர்த்தே நபிமார்களின் வசம் ஒப்படைக்கின்றான் அல்லாஹ். இங்குதான் நாம் யோசிக்க வேண்டும், நபிமார்கள் வெறுமனே சொர்க்கத்தை பற்றி மட்டும் பேசினார்களா, அல்லது நரகத்தை பற்றி மட்டுமே பயம் காட்டினார்களா, அல்லது மறுமை உண்டு என்பதை மட்டுமே நம்ப செய்தார்களா? இல்லை, சுதந்திரத்தை பற்றியும் நபிமார்கள் பேச வேண்டும், அதற்காக வேண்டியும் உழைக்க வேண்டும் என்ற தத்துவத்தை, சட்ட விதிகளை அல்லாஹ் நபிமார்களின் அன்றாட நிகழ்வுகளில் கடமையான காரியங்களில் சுதந்திரத்தை உருவாக்குவது என்ற நீயதையும் அல்லாஹ் கடமையாக்கினான். ஒரு திருமறையின் ஒரு வசனம் இப்படி சொல்வதை நாம் பார்க்க வேண்டும். யஅமுருஹும் பில் மாரூஃபி வயன்ஹாஹும் அனில் முன்கர். நபிமார்களின் வேலையை பற்றி குர்ஆன் சொல்லும் செய்தி. நபிமார்களுக்கு என்ன வேலை? யஅமுருஹும் பில் மாரூஃப், நன்மைகளை ஏவ வேண்டும். மனித வாழ்க்கையில் எவைகளெல்லாம் நன்மைகளாக இருக்கின்றனவோ அவைகளை மக்களுக்கு சொல்லித்தர வேண்டும். யஅமுருஹும் பில் மாரூஃப், நன்மைகளை சொல்லித் தருவது, நன்மைகளின் பக்கம் மக்களை ஈர்க்க செய்து அழைத்து வருவது, அதற்காக உழைப்பது, அதற்காக வேண்டி இருப்பது, வாழ்வது. வெண்ணுகாவும் அணில் முன்கர், தீமைகளை விட்டும் அவர்களை தடுத்து நிறுத்துவது, நன்மைகளை செய்ய தூண்டுவது, அதற்காக உழைப்பது என்பதோடு வெண்ணுகாகும் அணில் முன்கர், தீமைகளை அவர்கள் செய்கின்ற பொழுது அதை விட்டும் அவர்களை தடுத்து நிறுத்துவது, இதுவும் கூட நபிமார்களின் வேலைகளில் இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து சொல்கிறான், பரிசுத்தமான உணவை தேட செய்வது, பரிசுத்தமான உணவை தேட செய்வது, ஹலாலை உண்ணச் செய்வது, ஹராமை விட்டும் அவர்களை தடுப்பது, ஹலாலை தேடச் செய்வது, ஹராமில் செல்லாமல் அவர்களை தடுத்து நிறுத்துவது, அதற்காக வேண்டி உழைப்பது. அல்லாஹ் நபிமார்களின் வேலைகளை பட்டியலிடுகின்றான். நான்காவது, அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்களின் சுமைகளை இறக்கி வைப்பது. என்ன சுமை? ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகளை தாங்கும் இதயத்தோடு மனிதன் வாழ்கிறான். வீட்டில் பிரச்சனை, இல்லத்தில் பிரச்சனை, இல்லா இடத்தில் பிரச்சனை, சமூகத்தில் பிரச்சனை, தொழில் முனையும் இடத்தில் பிரச்சனை, பொருளாதாரத்தில் பிரச்சனை, இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் மனித வாழ்க்கையில் வந்து போகும் விருந்தாளிகளாக இருக்கத்தான் செய்கின்றன. பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை, சோகம் இல்லாத சூழல் இல்லை, இவைகளெல்லாம் மனித வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். வரக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை, அதுவாக வரும், அதுவாக செல்லும். சுவாசிக்கும் காற்றை போன்று, வீசி திரியக்கூடிய காற்றை போன்று, தென்றலை போன்று, இவைகளெல்லாம் எம் வாழ்க்கையில் வந்து போகக்கூடிய நிகழ்வுகள் தான். தடுத்து நிறுத்தவோ வரக்கூடாது என்று தடை போடவோ யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை. அப்படியானால்
ஆயிரம் ஆயிரம் சுமைகளை தாங்கி தாங்கி வாழும் மனித சமுதாயத்தை அவர்களின் கவலைகளை போக்குவதற்கு இறை தூதர்கள் உழைக்க வேண்டும் என்று திருமறை சொல்லுகிறது. அவர்களின் மனத்திரையில் இருக்கும் கவலைகளை இறக்கி வையுங்கள், அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்த்து வையுங்கள், அவருடைய எண்ணங்கள் ஏற்படும் அசுத்தங்களை அகற்றி வையுங்கள், சுத்தப்படுத்துங்கள், பக்குவப்படுத்துங்கள், அவர்களின் சுமைகளை நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள். நபிமார்கள் மனிதர்களின் சுமை தாங்கிகளாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ரசூலுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், சொல்லிவிட்டு யாமுருகும் பில் மாரூஃப், நன்மையை செய்வது, ஏவுவது, வெண்காகும் அணில் முன்கு தீமையை விட்டும் தடுப்பது, ஹலாலை தேடச் செய்வது, அலைகும் ஹராமை விட்டும் தடுத்து நிறுத்துவது, அணுகும் இஸ்ரகும் அவைகள் எடுத்திருக்கக்கூடிய சுமைகளை சிரமங்களை கஷ்டங்களை இறக்கி வைப்பது என்ற பட்டியலில் அல்லாஹ் அடுத்ததாக சேர்ப்பதுதான் இந்த வார சப்ஜெக்டின் தலை. என்ன அப்படின்னா, வல் அகலால் அல்லத்தி காணத் அலைஹிம், சுதந்திர அடிமைப்பட்டு கிடக்கும் மனிதர்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுங்கள். குர்ஆன் நபிமார்களின் வேலைகளில் இதை சேர்க்கிறது. அப்ப சுதந்திரம் என்பது இஸ்லாம் வெறுமனே அது ஒரு சம்பிரதாய சொல்லாகவோ அது வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு புள்ளியாகவோ இஸ்லாம் பார்க்கவில்லை. மனித வாழ்க்கையின் அடிப்படையாக நபிமார்கள் செய்யும் புனித காரியங்களில் மனிதர்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பது ஒரு நபியின் வேலைகளில் ஒன்றாக இஸ்லாம் பார்க்கிறது, இறைமறை சொல்லுகிறது என்று சொன்னால், சுதந்திரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு ஒன்றி போய் இருக்கிறது, கலந்து போய் இருக்கிறது, ரத்தத்தில் உறைந்து போய் கிடக்கிறது என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பெரியோர்களே. எனவேதான் இந்திய சுதந்திரத்தில் இஸ்லாமியர்கள் தன் உயிர்களையும் உடைமைகளையும் கொஞ்சம் கூட முன்பின் யோசிக்காமல் தாழை வார்த்து கொடுத்தார்களே. எதற்காக வேண்டி சொன்னால், நம்முடைய உதிரத்தில் சுதந்திரம் கலந்து இருக்கிறது, அது வெறுமனே பெயருக்காக வேண்டி போராடும் களமாக நாம் பயன்படுத்தவில்லை. முஸ்லிம்கள் அது ஒரு வெறும் போராட்ட களம் என்று முஸ்லிம் பார்க்கவில்லை. ஆயிரம் பேர் போராடுகின்ற போது நாமும் ஆயிரத்தி ஒன்றாவது ஒரு நபராக நின்றுவிட்டு வரலாம் என்பதற்காக வேண்டி போராட செல்லவில்லை, வென்றுவிட்டு வரலாம் என்பதற்காக வேண்டித்தான் போராட்ட களத்தில் தன் பதிவை செய்தார்கள். காரணம், சுதந்திரம் என்பது சுதந்திர தாகம் என்பது, சுதந்திர மண்ணில் தான் வாழ வேண்டும் என்ற சட்ட விதிகள் எல்லாம் நம் உதிரத்தோடு கலந்து போய்விட்ட உணர்வு. இஸ்லாத்தை தவிர, இஸ்லாமியனை தவிர, உதிரத்தில் கலந்துவிட்ட சுதந்திரத்திற்காக உயிரை கொடுத்த சமுதாயம் இந்தியாவில் எவனும் இல்லை. காட்டி கொடுத்தவன் இருக்கலாம், ஆனால் சமுதாயத்தை தூக்கி நிறுத்த வேண்டும், சுதந்திரத்தை இந்த மக்கள் சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுத்த சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். மறைக்கப்பட்ட வரலாறுகள் மறைக்கப்பட்டதாகவே இருந்தால் கூட உண்மை வெடித்து வெளியே வருகின்ற போது சத்தியம் தலை நிமிர்ந்து வாழும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பது மட்டும் ஒரு கனவாக இருந்தாலும் ஒரு காலத்தில் அது நினைவாக மாறக்கூடும். இதான் யதார்த்தம். காரணம் என்ன? உணர்வோடு போராடிய சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். என்ன காரணம் தெரியுமா? நம்முடைய அடிப்படையே அடிமைத்தனத்தை ஒழித்து கட்டுவது. இஸ்லாத்தின் அடிப்படை என்னங்க? யாராவது சொல்லுங்க, இஸ்லாத்தின் அடிப்படை என்ன? ஒருவன் இஸ்லாமி என்று சொல்வதற்கு என்ன காரணம், என்ன தேவை? என்ன தேவை? நான் தீன்தாரி என்று சொல்வதற்கு என்ன தேவை? நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்வதற்கு முதல் அடிப்படை என்ன தேவை? கலிமா. கலிமா சொன்னால்தான் முஸ்லீமாக இருக்க முடியும். நான் மூமினாக கலிமா சொல்ல வேண்டும், ஒரு முஸ்லீமாக கலிமா சொல்ல வேண்டும். மறுமை களிமா சொல்லாமல் மறுமை நம்பிக்கை வீண். ஒருவன் களிமா சொல்லவில்லை, மறுமையை நம்புகிறேன் என்று சொல்கிறான், அதுவே வீணாகிவிடும். ஒருவன் களிமா சொல்லவில்லை, ஜக்காத்தை கொடுக்கிறான், வீணடிக்கப்படும். ஒருவன் களிமா சொல்லவில்லை, தொழுகிறான், வீணடிக்கப்படும். ஒருவன் களிமா சொல்லவில்லை, நேர்மையாக வாழ்கிறான், வீணடிக்கப்படும். ஒருவன் களிமா சொல்லவில்லை, ஹலாலை தேடுகிறான், வீணடிக்கப்படும். களிமா அடிப்படை, இஸ்லாத்தின் அடிப்படை. அடிப்படையின் முதல் வார்த்தை எடுத்து வையுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ். அதானே அதான் கலிமாவின் இரண்டு வசனம், இரண்டு பகுதிகள் கலிமா, இரண்டு பகுதி. முதல் பகுதி இரண்டு பகுதி. முதல் பகுதி என்னங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வாசகத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். அதில் எத்துணை பெரும் சுதந்திரம் அங்கே புதைந்து கிடக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு வாசகம் போதும், இஸ்லாமையின் உதிரத்தில் சுதந்திரம் என்பது ஊர்ந்து திரியும் ஒரு விருந்தாளிதான், உள்ளேயே ஊர்ந்து கிடக்கக்கூடிய உணர்வுதான் என்பதை புரிந்து கொள்ள முடியும். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு எவனுக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன், அவனுக்கு அல்லாஹுவை தவிர வேறு எவனுக்கும் நான் அடிமையாக இருக்க மாட்டேன். இதுதான் கலிமாவின் தத்துவம் என்றால், சுதந்திரம் என்பது என் வாழ்க்கையின் அடிப்படை, நான் அடிமைப்படுவேன் என் இறைவனுக்கு மட்டும், வேறு யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டேன். இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர யாருக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன் என்றால் என்ன பொருள்? உலகத்தில் எவனுக்கும் அடிமையாக இருக்க நான் தயாராக இல்லை, ஆனால் அல்லாஹுவிற்கு மட்டும் அடிமையாக இருப்பேன். இங்கே சுதந்திரம் எப்படி வெடித்து வெளியே வருகிறது பார்த்தீர்களா? இஸ்லாத்தின் தொடக்கமே சுதந்திரம், விடுதலை. மனிதனைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது, விடுதலை வாழ்க்கையைத்தான் மனிதன் நேசிக்கிறது, இஸ்லாம் நேசிக்கிறது. எனவேதான் இஸ்லாம் சொன்னது, அடிமை கிட்ட அடிமைப்பட்டு கிடப்பவன் சாட்சி இஸ்லாத்தை பொறுத்தவரை அங்கீகாரம் இல்லாதது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் மனிதன் இல்லையா? உணர்வு இல்லையா? அவனுக்கு உரிமைகள் இல்லையா? எல்லாமே இருக்கிறது, ஆனால் அவன் சுதந்திரம் இல்லை அவனிடத்தில், எனவே ஏற்க முடியாது என்றால் இஸ்லாம் சுதந்திரத்தை எங்கே வந்து சேர்க்கிறது பாருங்கள், ஈமானோடு சேர்த்து பேசுகிறது சுதந்திரத்தை. எனவேதான் இஸ்லாமியன் அடிமைப்பட்டு கிடக்க முடியாது, எனவே அடிமைப்பட்டு கிடக்கும் இந்தியாவில் வாழவும் முடியாது என்று கொந்தளித்ததின் வெளிப்பாடுதான் சுதந்திரத்தின் முதல் படி. ஒரு முஸ்லிம் தான் முதல் வித்தை போட்டான் 800 ஆண்டுகளுக்கு முன்னால். கடைசி 100 ஆண்டுகால சுதந்திர வரலாறு மட்டும்தான் ஏடுகளில் பதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னால் சுதந்திரம் போராட்டம் நடக்கவே இல்லையா? சுதந்திர தாகத்துடைய மனிதர்கள் இந்தியாவில் வாழவே இல்லையா? சுதந்திரத்திற்காக வேண்டி பொருளை கொடுத்தவன் உலகத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் கிடையாதா? காரணம், 100-200 ஆண்டுகளுக்கு முன்னால் சுதந்திர வரலாற்றை தோண்டி எடுத்தால் இஸ்லாமியனை தவிர எவனுமே கண்ணுக்கு தெரிய மாட்டான். பயம். பாசிஸ்டுகள் மூடி மறைத்தார்கள், காரணம் பயம். என் கையிலிருந்து பிடுங்கப்பட்ட என் நாட்டை மீண்டும் என் கைவசம் கொண்டு வர வேண்டும் என்று தாகத்தோடும் வேகத்தோடும் போராடிய சமுதாயம் இன்று அங்கும் இங்குமாக மாட்டுக்காக கொலை செய்யப்படுகிறார்கள், அடித்து உதைக்கப்படுகிறார்கள், சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். இந்தியா இஸ்லாமியனுக்கு அந்நிய நாடு என்பது போன்று ஒரு இமாஜினேஷன் உருவாக்கப்படுகிறது. அடிக்கிறான், துன்புறுத்துகிறான், வெட்டுகிறான், விரட்டுகிறான், இவைகளெல்லாம் காட்சியாக எடுக்கப்படுகிறது. இங்குதான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யார் இதை காட்சியாக எடுத்தது? அடிக்கப்படக்கூடியவன் ஒரு இஸ்லாமியன், வெட்டப்படக்கூடியவன் இஸ்லாமியன், வெட்டக்கூடியவர்கள் பாசிஸ்டுகள். இந்திய ஜனநாயகத்தின் மிக முக்கிய விரோதிகள் இந்து என்ற பெயரில் இருக்கக்கூடிய மனித மிருகங்கள், வெறியர்கள், அடிப்பவர்கள். அடி வாங்கக்கூடியவன் ஒரு இஸ்லாமியன், வீடியோ எடுப்பவன் யார்? யோசித்திருக்கிறோமா? எதற்காக வீடியோ எடுக்கிறார்கள் ஏன் தெரியுமா? வீடியோ எடுத்து அடிபடக்கூடிய சமுதாயத்தை சார்ந்த முஸ்லிம் வீடியோ எடுப்பதில்லை, ஒரு கிறிஸ்தவன் வீடியோ எடுத்து பரிதாபத்திற்காக வேண்டி போடுவதில்லை. அடிப்பவனே வீடியோ எடு என்று ஏற்பாடு செய்துவிட்டு அடிக்கிறான், அடிப்பவனே வீடியோ எடுக்கிறான், அவனே சமூக வலைத்தளங்களில் பதிவிடுகிறான். நாம் எல்லாம் பார்க்கிறோம், பார்க்கின்ற பொழுது இந்தியாவில் நமக்கு இந்த நிலை நாளைக்கு வரும் என்று ஒவ்வொரு முஸ்லிமும் பயப்பட வேண்டும் என்ற அச்சத்தை உருவாக்குவதற்கே அந்த படம் அவர்களாகவே பிடித்து பதிவிடுகிறார்கள். எங்கே சென்று கொண்டிருக்கிறது இந்திய திருநாடு? உலகத்திலே சாரே ஜஹான் சே அச்சா என்று பாடினார் என் இதய கவிஞன் இக்பால். உலக நாடுகளிலேயே இந்தியாவை போன்ற ஒரு நாடு இல்லை என்றான். நெஞ்சை நிமித்து நாம் சொல்லுவோம், இந்தியனாக இருப்பது பெருமை, இஸ்லாமியனாக வாழ்வது பெருமை. இது எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை. வாழ்க்கை, வணக்கம், வழிபாடு, இறைநெறி, பண்பாடு, நாகரீகம், கலாச்சாரம், இவைகளெல்லாம் என் உதிரத்தில் இஸ்லாம் இருக்கிறது. நாட்டுப்பற்று, நாட்டை நேசிப்பது, நாட்டுக்காக வாழ்வது, நாட்டுக்காக வேண்டி வாழ்வது, நாட்டுக்காக வேண்டி போராடுவது, நாட்டின் கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்வது, அந்நிய பக்தர்களோடு அண்ணன் தம்பிகளாக பழகுவது, இது என்னுடைய உயிரோடு கலந்துவிட்ட கலாச்சாரம். இரண்டையும் இரண்டு கண்களாக இஸ்லாமியன் பார்ப்பான். சந்தேக கண் கொண்டு பார்ப்பதை பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை. இவர்களாகவே ஒரு முடிவை எடுத்துக் கொள்கிறார்கள். யார் பாகிஸ்தானை நேசிப்பது? ஒரு காலத்தில் உண்மையான இந்திய முஸ்லீம் பாகிஸ்தானை நேசிக்க முடியாது, கூடவும் கூடாது. இனத்துக்காக வேண்டி கண்ணீர் வடித்தால் நாட்டை நேசிக்கிறேன் என்று எப்படி சொல்ல முடியும்? அப்படி பார்த்தால் சீமானின் நிலை என்ன, திருமாவின் நிலை என்ன, வைகோவின் நிலை என்ன கேட்கலாம் இல்லையா? இலங்கையில் அடிப்பட்டு செத்தபோது பிரபாகரின் மகன் அடிப்பட்ட போது இங்கு கண்ணீர் வந்தது. என் இனத்தை சார்ந்த ஜுனைதி செத்து மடிந்தானே, ஒரு பய வாய திறக்கவில்லை, எனக்கு ரத்த கண்ணீர் வராதா? கேட்க மாட்டோமா? யோசிக்க மாட்டோமா? நீ மட்டும் உன் இனத்திற்காக வேண்டி பேசலாம் என்றால் நானும் என் இனத்திற்காக வேண்டி பேசுவதில் எந்த தவறும் இல்லை. இதான் யதார்த்தம். இனமும் குணமும் இரண்டும் ஒன்று சேராது, இரண்டும் தனித்தனி பாதைகளில் பயணிக்கும் ஒன்றாகும். எத்துணை கொலைகள், எத்துணை அச்சுமீறல்கள், எத்தனை அகம்பாவங்கள், வரம்பு மீறுதல்கள், ஒன்று மரியாத அப்பாவி முஸ்லிம்கள் அநியாயமாக கொலை செய்யப்படும் காட்சிகளை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு காட்சிகளாக மாற்றுகிறார்கள் என்று சொன்னால் இந்த காட்டு முராண்டிகளின் நாளைய கதை என்ன? யோசிக்க வேண்டும். 200 ஆண்டு கால திட்டம் இவர்களை பொறுத்தவரை 75 ஆண்டுகள் நிறைவேறி இருக்கிறது. என்ன கொடுமை! காரணமெல்லாம் இந்தியாவில் இருக்கின்ற சுதந்திரம் என்ற பெயரில் இவர்கள் ஆடும் ஆட்டம். நான் சொல்லுவேன், இந்தியா 70வது சுதந்திரத்தை கொண்டாடும் அளவிற்கு இந்தியாவிற்கு எந்த தகுதியும் இருக்கிறதா என்று மறுபரிசீலனை செய்தாக வேண்டும். காரணம், இங்கே எழுத்துரிமை உண்டு. சுதந்திரத்தின் மறுபதிப்பு என்ன? சுதந்திரம் என்றால் என்ன? எழுத்துரிமை தரப்பட வேண்டும், பேச்சுரிமை தரப்பட வேண்டும், கருத்துரிமை தரப்பட வேண்டும், பொருளாதார பாதுகாப்பு வேண்டும், உரிமை பாதுகாப்பு வேண்டும், உயிர் பாதுகாப்பு வேண்டும், வாழ்க்கை பாதுகாப்பு வேண்டும். இவைகளையெல்லாம் தருவதற்குத்தான் சுதந்திரத்தின் அடிப்படை நோக்கம். சுதந்திரம் இவைகளையெல்லாம் தரும். தரப்பட்டதா? அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா? ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் ஒரு குறிப்பிட்ட நச்சு கருத்துக்களை முன்வைத்து அவைகள் தவிடுபொடியாக தகர்த்து எறியப்படுமானால், உரிமைகள் மறுக்கப்படுமானால், முழு சுதந்திரத்தை இந்தியா இன்னும் சுவாசிக்கவில்லையோ என்ற சந்தேகம் நாங்கள் கொள்வது என்ன தவறு? யதார்த்தம் உண்மை அதுதான், யாரும் மறுக்க முடியாது. சுதந்திரத்திற்காக வேண்டி உயிரை கொடுத்தும், உடைமைகளை கொடுத்தும், உரிமைகளை கொடுத்தும், உணர்வுகளை கொடுத்தும், எல்லாவற்றையும் கொடுத்த எங்களுக்கு இந்தியாவில் வாழ்வதற்கு தகுதி இல்லை என்று ஒரு சிறிய கூட்டம் சொல்லுகிறது என்று சொன்னால் வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இது இருக்கிறது. அன்பிற்கும் நேசத்திற்கு உரிய பெரியோர்களே, நான் சொல்ல வந்தது சுதந்திர வேட்கையும் தாகமும் இஸ்லாமியனை பொறுத்தவரை அது ஒரு கதை பொருள் அல்ல. அது எங்களுடைய சதையோடு ஒன்றிவிட்ட ஒரு உணர்வு. லா இலாஹா இல்லல்லாஹ் என்று எப்பொழுது நான் சொன்னேனோ அப்பொழுதே நான் சுதந்திரத்தை நேசிக்கும் மனிதனாக மாறிவிட்டேன். எவனுக்கும் நான் அடிமையாக இருக்க முடியாது, சுதந்திரமாகத்தான் வாழ்வேன். இஸ்லாம் என்னுடைய தொடக்கத்திலேயே எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அது மட்டுமில்லை. இஸ்லாத்தை பொறுத்தவரை சுதந்திரம் என்பது இஸ்லாமிய கட்டுக்கோப்பான வாழ்க்கை நெறிகளுக்குள் வந்துவிடக்கூடிய ஒரு பொருள். சுதந்திரம் வெளியிலே இருந்து பார்க்கப்படும் பொருள் அல்லது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை சொல்கிறார்கள், புகாரில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்ட அருமையான ஒரு நபிமொழி, சுதந்திரம் சம்பந்தமாக பேசும் நபிமொழி. ஐயுமா ரஜுலின் அகத்திக் இம்ரன் முஸ்லிமன் இஸ்தன்கத் அல்லாஹு பிகுல்லி உலுவம் மின்ஹு மினன்னார். புகாரில் செய்திருக்கிறார்கள். அதாவது ஒரு அடிமைப்பட்டு கிடக்கும் ஒரு மனிதனை விடுதலை செய்தால், ஒரு அடிமை சமுதாயத்தை விடுதலை செய்தால், அடிமைப்பட்ட ஒரு தனி மனிதனை விடுதலை செய்தால், அதற்கு என்ன நன்மை என்பதை பற்றி அருமை நாயகம் சொல்லுகின்ற பொழுது, பிகுல்லி உலுவின் மின்ஹு இஸ்தன்கதல்லாஹு பிகுல்லி உலுவின் மின்ஹு, யாரை நீங்கள் விடுதலை படுத்தினீர்களோ, சுதந்திரம் யாருக்கு நீங்கள் கொடுத்தீர்கள், வாங்கி கொடுத்தீர்களோ, அந்த செய்திக்கு பகரமாக, அந்த செயலுக்கு பகரமாக மறுமையில் உலுவம் மின்ஹு மினன்னார், அவனுடைய ஒவ்வொரு உடல் பகுதிக்கு பகரமாக நரகத்திலிருந்து அவன் ஒவ்வொரு உடல் பகுதி வெளியேறும் என்று சொன்னார்கள். விடுதலை பெறும் அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? என்ன ஒருத்தரை விடுதலை பண்ணிட்டார், இப்ப என்னுடைய உடம்பு என்ன, எத்தனை உறுப்பு இருக்கு, கை இருக்கு, காலு, விரல், எல்லாத்தனை உறுப்பு இருக்குல்ல, இத்தனை உறுப்பையும் சேர்த்துதான் ஒரு மனிதன் விடுதலை பண்ணுவேன். இப்படி நான் ஒருவனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தால், நரகில் அல்லாஹ் இந்த உலகத்தில் அவன் கை விடுதலை படிச்சு, நரகத்தில் அவன் கை விடுதலை ஆகும். இவன் விரல் இப்படியே, அப்ப ஒரு மனிதன் எனக்கு இருக்க கை ரெண்டு கை தான், அடுத்தவங்க இருக்கும், எனக்கு ஒரு மூணு கை, இன்னொரு ஆள் ரெண்டு கை இருக்காது, எனக்கு ஒரு நாலு கண்ணு, இன்னொரு ஆள் ரெண்டு கண்ணு இருக்காது, எனக்கும் ரெண்டு கண்கள் ரெண்டு காதுகள் இல்லையா, ஒரு மூக்கு ஒரு வாய், 32 பற்கள், இரண்டு கைகள், 10 விரல்கள் இல்லையா, ரெண்டு கால்கள் அங்கே, 10 விரல்கள் எல்லாம் ஒரே மாதிரி எலும்புகள் எல்லாம். அப்போ ஒரு மனிதனை விடுதலை செய்தால் ஒட்டுமொத்த இன்னொரு மனிதனும் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுவான். பாருங்க, இஸ்லாம் இந்த சுதந்திரத்தை எங்கே சென்று சேர்த்து பேசுகிறது என்றுதான் இங்கு பார்க்க வேண்டும். இந்த நபிமொழி அதைத்தான் சொல்கிறது. யாராவது இப்படி பேச முடியுமா? எந்த மதங்களாவது இது மாதிரி ஒரு சுதந்திரத்தை இவ்வளவு அழுத்தமாக, இவ்வளவு தெளிவாக, எந்த மதங்களாவது எந்த வேதங்களிலாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? அது ஒரு கடமை மாதிரி பேசுவது உண்டு, அது உணர்வு என்று பேசக்கூடிய மதங்களும் வேதங்களும் இருக்கிறது. ஆனால் அது ஒரு நரக விடுதலைக்கான ஒரு வழித்தடம், இந்த உலகத்தின் மனித விடுதலை என்று பேசும் அளவிற்கு சொல்லும் மதத்தையோ மார்க்கத்தையோ வேதத்தையோ இஸ்லாத்தையும் குரானையும் தவிர எங்கும் பார்க்கவே முடியாத அதிசயம். இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது நமக்காக சொல்லப்படும் செய்தி எல்லாமே. அது மட்டுமில்லை, இஸ்லாமிய நாட்டில் இஸ்லாம் எப்படி பேசுது பாருங்க. மனிதாபிமானம் இல்லாத மனிதர்கள் ஆட்சி செய்யும் இந்த நாட்டில் என் வாழ்க்கை நாளைக்கு என்ன நடக்குமோ என்று யோசிக்கும் அளவிற்கு சூழலை தலைகீழாக மாற்றி வைத்திருக்கிறார்களே என்று கதறும் கண்களுக்கு இந்த செய்தி ஒரு நல்ல விஷயம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் கத்தல முஹாகதன் லம் யர ராயஹத்தல் ஜன்னா, மன் கத்தல முஹாகதன் லம் யர ராயஹத்தல் ஜன்னா. புகாரிலே அருமை நாயகம் சொல்கிறார்கள், அருமையான ஒரு விஷயம் சுதந்திரத்தை பற்றி. இதைவிட சுதந்திரத்தை இன்னும் அழுத்தமாக சொல்வதற்கு உலகத்தில் இனி ஒருவன் பிறக்கவே முடியாது எங்கள் நாயகத்தை தவிர. சொன்னார்கள், யார் ஒருவன் இஸ்லாமிய நாட்டில் வசிக்கும் மாற்று மதத்தை சார்ந்தவர்களை அடிமைப்படுத்தினால், கொலை செய்தால், இஸ்லாமிய நாட்டு மண் கத்தலமோ ஆகலன், இஸ்லாமிய நாட்டில் இஸ்லாம் இல்லாதவர்கள் படுகொலை செய்யப்பட்டால், நீங்க அப்படியே கொஞ்சம் யோசித்து பாருங்க, இன்னைக்கு எத்தனை படுகொலைகள், இஸ்லாம் எப்படி பேசுது பாருங்க, மண் கத்தலமோ ஆகலன், இஸ்லாமிய நாட்டில் வாழும் மாற்று மதத்தை சார்ந்தவன் அந்த நாட்டில் படுகொலை செய்யப்பட்டால் என்ன சொல்கிறார்கள், லம் யர ராயஹத்தல் ஜன்னா, சொர்க்கத்தின் வாசனை கூட அவன் பக்கம் திரும்பாது என்று சொன்னார்கள். இன்று என்ன நடக்கிறது இந்தியாவிலே? Muslim in badar kaga bentin ada kum padu kholai kelatna. Yosit warga bentum. Islam sulum seidi kelukum ibar kali nada badik kelim. Nama opitu partal. Nama kumunna alibar kelu undre mekade yade. Najis seibede kevala mana bar kelim. Nama kovratilir kelim ibar kelim. நம் மார்க்கம் தான் உலகத்தில் தலை சிறந்த மார்க்கம் என்று இந்த ஒரு செய்தியை வைத்து நாம் நெஞ்சே நிமிர்த்து வாழ முடியும் இல்லையா எங்கே பார்க்க முடியும் இத்தனை செய்திகளை யார் சொல்ல முடியும் இல்லை நம்மை தவிர நம்ம நாயகத்தை தவிர உலகத்தில் இது போன்ற ஒரு அழுத்தமான செய்தியை யாரும் சொன்னதில்லை சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை எல்லாம் எல்லாருமே இன வேறுபாடுகளை சமுதாயத்தில் ஊன்றச் செய்து அதில் குடிர்காந்த தலைவர்கள்தான் இந்த சமுதாயம் கண்டிருக்கிறது அடுத்து பாருங்க சுதந்திரம் இஸ்லாம் சுதந்திரத்தை பற்றி எப்படியெல்லாம் பேசுகிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் குன்னா நுகுமர் இந்தல் ஹுஷூஃபி பில் அத்தாக்கத் புகாரில எப்படிங்க குன்னா நுகுமர் இந்தல் ஹுஷூஃப் சந்திர கிரகணம் வருகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கிடம் ஏவுவார்கள் பில் அத்தாக்கத் ஒரு அடிமையை விடுதலை செய்யுங்கள் என்று ஏவுவார்கள் எப்படிப்பட்ட செய்தி தெரியுமா இது சந்திர கிரகணம் வருவதற்கும் அடிமையை விடுதலை செய்வதற்கும் என்ன சம்பந்தம் சொன்னார்கள் சந்திர கிரகணம் வருகிறதா ஒரு அடிமையை விடுதலை செய்யுங்கள் சுதந்திரத்தை இஸ்லாம் எங்கே கொண்டு வைக்கிறது ஒவ்வொரு அசைவுகளிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு அசைவுகளும் சுதந்திரம் 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 மனித வாழ்க்கை இதுதான் அவர்களின்
This audio was downloaded from tamilislamicmedia.com